சிவாய நமக். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 58 படலம் முதல் 59 படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நம்பியார் சொல்றார், திருப்பெருந்துறையாக சுருக்கி சொல்றார், இதுக்கு ஆதி கைலாசம்னு பேரு. பிரபஞ்சமெல்லாம் படைக்கப்படுறதுக்கு முன்பாக சுவாமி என்ன பண்ணார், பரம அந்தகாரமா இருட்டா இருக்கும் பொழுது, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவே வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை என்று வேதம் சொன்ன மந்திரத்தின்படி பிரம்மாவை சிருஷ்டி பண்ணினர். அந்த பிரம்மா இருட்டில் இருக்கிறார், அழறார், தனக்கு பக்கத்தாப்பில் யாருமே இல்லை, ஒரே இருட்டா இருக்கே அப்படிங்கிறதுக்காக ஹோன்னு அழறார் குழந்தையா இருக்கிற பிரம்மா. அப்பொழுது அவர் அழுகையை தீர்ப்பதற்காக அவர் இருக்கிற இடத்துலேருந்து தெற்கு நோக்கி ஒரு இடத்துல சூரிய பிரகாசம் போல சுவாமி தோன்றினர். அங்கே ஒரு விளக்கு தெரிகிறதுன்னு சொன்னோன்னா பிரம்மா அதை நோக்கி போகிறார். அந்த விளக்கு அவரை நோக்கி வருது. சுவாமி அந்த பிரம்மாவுடைய அழுகையை தீர்த்து சொல்கிறார், எனக்கு ஆத்மானு பேர், உனக்கு ஆத்ம பூ என்று பெயர். சாஸ்திரங்கள்லாம் எனக்கு ஆத்மானு பேர் சொல்லிருக்கு, நீ என்னுடைய குமாரன். நாமெல்லாம் யாரு? நாமெல்லாம் பரமேஸ்வருடைய குமாரன். உத்திஷ்டந்துதே அமிர்தசிய புத்திராக என்று உபநிஷத்து சொல்றது. அமிர்தம் என்பது பரமேஸ்வருடைய பெயர். அமுதத்தின் புதல்வர்களே எழுந்திருங்கள். அப்பாவோட சொத்து பிள்ளைக்கு உண்டு, அப்ப பரமேஸ்வருடைய சொத்தாகின்ற அந்த முக்தி இன்பம் நமக்கு உண்டு. நாம அதற்கு போட்டி போடாம தூங்கிட்டு இருக்கோம். நமக்கு உரிமை எது? பரமேஸ்வருடைய திருவிடை என்பது நமக்கு உரிமையான ஒரு பொருள். அவருக்கு நம்முடைய பிதா. எனக்கு ஆத்மானு பேரு, நீ என்னிடத்தில் தோன்றிய ஆத்மபூன்னு சொல்லிட்டு அவரை தீட்சை பண்றதுக்காக தன்னுடைய நெற்றிக்கண்ணால கீழே பார்த்தாராம். பார்த்த உடனே அந்த பிரபஞ்சம் சூக்ஷ்மமா இருக்கு, பஞ்சீகரணம் ஆகாம அந்த பூமியானது பேதிக்கப்பட்டு ஒரு தீர்த்தம் உண்டாச்சு. அந்த தீர்த்தத்துக்கு அக்னி தீர்த்தம் இருக்கு. சுவாமித்தனுடைய நெற்றியில் இருக்கிற அக்னினால உண்டாக்கின தீர்த்தம். அந்த அக்னி தீர்த்தத்தில் பிரம்மாங்கிற குமாரனை ஸ்நானம் பண்ண வச்சு அவருக்கு காயத்ரி உபதேசம் பண்ணி 4 வேதங்களையும் உபதேசம் பண்ணி அவருக்கு கலைமகளை திருமணம் செய்து கொடுத்து இந்த உலகத்தெல்லாம் நீ படைப்பாயாக என்று சுவாமி சொன்னார். அப்போ அவர் பெருமானே உங்களை வழிபட்டு தான் நான் படைப்பேன்னர். பெருமான் அப்பொழுது அவருக்கு ஒரு குருந்த மரமாக காட்சி கொடுத்தார். அதாவது பிரணவமே அந்த குருந்த மரத்தினுடைய வேர், அந்த குருந்த மரத்தினுடைய 4 கிளைகளும் 4 வேதங்கள், அதனுடைய உபகிளைகள்லாம் ஆகமங்கள், அதனுடைய இலைகள்லாம் ஏனைய சாஸ்திரங்கள் கலைகள், அதில் பக்திங்கிற மலர் மலர்கின்றது, அதில் அருள் என்ற காய் காய்க்கின்றது, ஞானம் என்ற அது கனியாக கனிகின்றது. அப்படிப்பட்ட பிரணவாகரமான ஒரு குருந்த விருட்சம். அந்த குருந்த விருட்சமாக ஆத்மநாத சுவாமி அவருக்கு காட்சி கொடுத்து இந்த விருட்ச வடிவத்தில் இருக்கிற என்னை பூஜித்துக் கொண்டிருப்பாயாக அப்படின்னு சொன்னார். அப்படி அவர் பூஜிச்சுட்டுருக்கார். அப்படி இருக்கும்போது தொடர்ந்து அவர் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணாமல் சுவாமியே பூஜை பண்ணுறார். சுவாமி சொன்னார், நான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுறதுக்காக தான் உன்னை படைச்சேன், சிருஷ்டி பண்ணுங்கிறார். பகவானே உங்களுடைய பூஜை நின்னுடுமே அப்படிங்கிறார். அவர் அது நிற்காத வண்ணம் உனக்கு ஒரு புத்திரன் உண்டாவான் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். இவர் ஒரு ருத்ர ஆகுதி பண்ணுறார், ஒரு ஹோமம் பண்ணி அதில் ருத்ராகுதி பண்ண உடனே அந்த அக்னிலேருந்து ஒரு குமாரன் 7 அவருக்கு தோன்றார். அக்னிலேருந்து வெளியில் வந்ததுனால அக்னி வேஷர்னு பேர். அக்னிலேருந்து வெளியில் வந்ததுனால அக்னி வேஷர்னு பேர். அவருக்கு ரௌக்ஷாயனர் என்றும் பெயர். அவருடைய பெயரில் ஒரு கோத்திரம் இருக்குது, ரௌக்ஷாயன கோத்திரம் என்று சொல்லி. அந்த கோத்திரத்தில் வந்தவா ஆத்மநாத சுவாமியும் பூஜை பண்ணுறா. அந்த கோத்திரக்காரா சில பேர் சிதம்பரம் நடராஜாவும் பூஜை பண்ணுறான். அந்த கோத்திரம் 2 ஊரில் இருக்குது. அந்த குமாரன்ட்ட தன்னுடைய பூஜையை ஒப்படைச்சிட்டும் இவர் சுவாமி சொன்ன மாதிரி ஜெகத் சிருஷ்டிக்கு போயிட்டார். அந்த குமாரர் கல்பகாலம் பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறார், 7 அவருக்கு கூடவே மாட்டேங்கிறது. அதுக்கப்புறம் வசிஷ்டருடைய பொண்ணான கலாவதிங்கிறத அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார் சுவாமி. கல்யாணம் ஆன நாள்லேருந்து அவருக்கு வயசாக ஆரம்பிக்கிறது. நல்லா கவனிங்க, அவருக்கு யுக யுகமாக வயசாகலை, கல்யாணம் ஆன அன்னிலேருந்து அந்த வாட்ச் ஒர்க் பண்ணுறது, கிளாக் வயசாக ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கணும். அந்த ஊரில் தன் உந்தி கமலத்தில் பிறந்த ஒரு பிரம்மா திவ்ய ஞானத்தோடு இருக்கிறாரேன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு அவருடைய அப்பாவாகின்ற நாராயணர், உனக்கு மட்டும் எப்படி எனக்கு தெரியாமல் ஞானம் வந்தது அப்படின்னு கேட்கும்போது, ஆத்மநாத சுவாமி கிருபையினால் ஞானம் வந்ததுன்னு அவர் சொன்ன உடனே அந்த நாராயணர் அங்கே வந்து பெருமானை வழிபட்டு ஞானத்தை பெற்றார். அதுபோல் ருத்ரனும் இங்கே வழிபட்டு ஞானத்தை பெற்றார். அதனால் அந்த ஊருக்கு திரிமூர்த்திபுரம்னு. இந்த கருத்துக்கள்லாம் நம்ம குருநாதர் திருவாஸ்தர் சொல்லியிருக்கிறார். தேவதேவன் மெய் சேவகன் தென்பெருந்துறை நாயகன் மூவராலும் அறியோனா முதலாய ஆனந்தமூர்த்தியான். மூவருக்கும் முதலாக இருப்பவன் அந்த ஆத்மநாத சுவாமி என்று பார்க்கின்றோம். முந்திய முதலடி விருதியும் மாறாய் மூவரும் மறிகளர் யாவர் மற்றறிவார் என்று திருமூர்த்திகளுக்கு தேசிகனாக இருந்தவர் திருமூர்த்தி தேசிகன். நான்கு வேதங்களை அந்த ஊரிலே பெருமான் படைத்து பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணதனால் சதுர்வேதபுரம், சிவபுரம், மாயாபுரம், பவித்ர மாணிக்கபுரம் என்றெல்லாம் அந்த ஊருக்கு பேர். அதனுடைய திவ்யமான கதைகள்லாம் இருக்கின்றன, நிறையா அதுக்கு அற்புத லீலைகள்லாம் இருக்கின்றன. பக்த பராதீனன் அந்த ஊர் சுவாமி, 300 குடும்பங்கள் நம்பியார்கள் அந்த பெருமானை வழிபட்டு வந்தார்கள். அவர்கள்லாம் ரொம்ப தரித்திரமான நிலையில் இருந்தபோது, ரொம்ப ஏழையாக இருக்கும்போது படிப்பு வராது, படிப்பில் நாட்டம் செல்லாது, அன்றாடம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் போது வேதத்தை மறந்தார்கள். அந்த நிலையில் பெருமானே ஒரு வேதா போதகராக வந்து, நீங்கள் எனக்கு ஒன்றும் சம்பளம் தர வேண்டாம், ஒரு நாளைக்கு உத்தராத்தில் சாதாரண சாப்பாடு போட்டால் போகும், உங்களுக்கு ஃப்ரீயாக வேதம் சொல்லித்தரேன்னு சொல்லி அத்தனை பேருக்கும் நிறையா நாள் இந்த ஊரில் இருந்து வேதாதி சாஸ்திரங்களை போதித்தார். அப்படி ஒரு வயோதிகராக ஒரு பிராமணராக இருக்கிற காலத்தில் நீங்களாம் ஏன் இப்படி திடீர்னு ஏழையாக போனேள் அப்படின்னு கேட்கும்பொழுது, முன்னாடி அயோத்தி ராஜாலாம் இவருக்கு இந்த பிராமணர்களுக்கெல்லாம் நிறையா நிலங்களெல்லாம் தானம் பண்ணிருக்கான், அப்படி இருந்து நீங்கள் இப்படி ஏழையாக இருக்கேள்னு பார்த்தபொழுது, இந்த மதுரையினுடைய ராஜா அவனுடைய ஒரு சேனாபதி லுண்டாக்ஷன் பேர், அவன் பொய்யான டாக்குமெண்ட்ஸை தயார் பண்ணி இவருடைய நிலங்கள்லாம் அபகரிச்சுன்னுட்டான். அந்த நிலங்களை திரும்ப இவாளுக்கு வாங்கி தரத்துக்காக சுவாமி பண்ணார், மதுரையில் இருக்கிற பாண்டியராஜாட்ட வந்து வழக்கு தொடுக்கிறார் திருப்பரந்துரி ஆத்மநாத சுவாமி. அப்பொழுது இந்த நிலங்கள்லாம் நம்பியார் நிலங்கள்ங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு அவன் கேட்குறான். அவர் சொல்கிறார், பூமியில் எங்கே ஈட்டியை போட்டாலும் நம்பியார் நிலமாக இருந்தால் கீழே குபு குபுன்னு ஜலம் வரும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த ஊரில் ஜலம் ரொம்ப கீழே இருக்குது. விஷயம் தெரியாமல் இந்த வயோதிகர் நமக்கு வக்கீல் போல வந்து நமக்கு இந்த ஜென்மா முழுக்க நிலம் கிடைக்காமல் பண்ணிடுவார் போயிருக்கே என்று அவரெல்லாம் பயந்தார்கள். அந்த பிரதிவாதியாக இருக்கிற லுண்டாக்ஷன் ரொம்ப சந்தோஷப்பட்டான், வந்து மாட்டின்ட்டாங்க, அதனால் நிச்சயமாக இந்த நிலம் நம்மளோட தான் அப்படின்னு சந்தோஷப்பட்டான். ஆனால் ஈட்டி போட்ட இடத்துலலாம் ஜலம் பீறிட்டது. சுவாமி என்ன பண்ணார், 64 கோடி தீர்த்தங்களை பூமிக்கு அடியில் கல்பித்தார். அந்த எல்லையில் எங்கே ஈட்டி விழுந்தாலும் ஜலம் வரும் அதே மாதிரி. அதனால் அந்த ஊருக்கு திருப்பெருந்துறை என்று பேர் வந்தது. அந்த ஊருக்கு ஏன் வந்தது அந்த பேர் திருப்பெருந்துறைன்னு பேர் வந்தது, என்ன காரணம்னா ஈட்டி போட்ட இடத்துல ஜலம் கிடைக்கும். இன்றைக்கும் ஜல பற்றாக்குறை கிடையாது, கொஞ்சம் ஹார்ட் வாட்டாக இருக்குது அவ்வளவுதான். மழைக்காலத்தில் கிணத்துல முண்டு எடுத்துக்கலாம் ஜலத்தை, அப்படி தான் ஜலம் இருக்குது என்று பார்க்கின்றோம். இப்படி தன்னுடைய பூஜைக்காரர்களை நடராஜா எப்படி தொடர்ந்து தீட்சாவில் காப்பாற்றின்னு வர்றாரோ அதே மாதிரி அவரை காப்பாற்றின்னு வர்றார். எல்லா இடத்துலையும் சுவாமி தன்னை பூஜை பண்ணுறவளை காப்பாற்றின்னு வர்றார் நிச்சந்தேகமாக என்று பார்க்கிறோம். நிறைய அற்புதங்கள் உள்ள ஒரு க்ஷேத்திரம் அது. நமக்கு நேரம் இல்லாததுனால உங்களுக்கு சுருக்கி சொன்னேன். எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த க்ஷேத்திரத்தில் நமக்கு ஒரு அபிமானம் வரணும், தரிசனம் பண்ணாதான் அவசியம் தரிசனம் வரணும், தரிசனம் பண்ணால் புனர் தரிசனம் பண்ணணும். அந்த க்ஷேத்திரத்துக்கு என்ன ஒரு பெருமைனா, அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற சுவாமியை உபாசனை பண்ணினா பரமேஸ்வரன் கைலாசத்தில் எப்படி தட்சிணாமூர்த்தியாக இருக்காரோ அதை போல காட்சி தருவார் இன்று வரையிலும் அந்த நம்பிக்கை இருக்கு. தட்சிணாமூர்த்தியினுடைய காட்சியை பெறலாம். மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மன்னே என்று சொல்கிறார் திருவாசகத்தில் திருப்பெருந்துறை பெருமான் சொல்லும்போது. பெருமான் எல்லா இடத்துலையும் வேதமூர்த்தியாக இருக்கிறார், ஆனால் வேதார்த்தம் ரகசியமாக இருக்குது. வேதார்த்தமே வெளிப்பட இருக்கிற ஊர் அது. எப்படி சொல்லணும்னா, நம்ம பண்ணுற பாயசத்தில் முந்திரி பருப்பு தாளிச்சு கொட்டுறோம், முந்திரி பருப்புலேயே கேக் பண்ணினா அது முழுக்க முந்திரி பருப்பு, அது போன்ற ஸ்தலம் அது. கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி இல்லாமல் தட்சிணாமூர்த்தியே அந்த ஸ்தலத்தில் பிரதான மூர்த்தியாக இருக்கார். அதான் ஞானமே வடிவான தலம் அது. அங்கு போய் ஒருவன் ஞானத்தை பெறாது வெறுங்கையோடு திரும்ப மாட்டான். ஒரு பசுமாடு கொம்புலேருந்து குழம்பு வரைய மாடு தான், அதனுடைய உடம்பு முழுக்க அந்த பால் ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்குது. இருந்தாலும் அதனுடைய மடியில் காம்பை தொட்டால் எப்படி பால் உடனே நிச்சயமாக வரதோ ஒரு கன்றுக்குட்டிக்கு, அதை போல ஒரு சாதகனுக்கு நிச்சயமாக சிவஞானம் என்பது அந்த ஊரில் விளையும். அது அந்த பசுவினுடைய மடி போன்ற ஊர், அதனால் உத்தம க்ஷேத்திரம் என்று சிவசுவாமி சொன்னார். நான் சொன்னேன்னு சொன்னார், நீங்கள் வேறு மாதிரி நினைப்பேன் சிவசுவாமி. உடனே அப்படியே இவருடைய மனசானது உறைஞ்சு போனது. எனக்கு அனுகிரகம் பண்ணுற குருநாதன் இங்கே இருக்கிறான் அப்படிங்கிற திருட விசுவாசம் நம்முடைய குருநாதருக்கு வந்தது. அதனால் அந்த புராணத்தினுடைய பெருமையை நினச்சிண்டு உறக்கம் வராமல் ராத்திரி முழுக்க வீழ்ச்சிருக்கிறார். என்ன கவனிங்கோ, ஒருத்தருக்கு அடுத்த நாள் சிவதீட்சை ஆக போகிறதுன்னா அவள் வந்து ராத்திரி உபவாசம் இருக்கணும், ஜாகரணம் பண்ணணும். அதை மீறி அவளுக்கு தூக்கம் வந்தால் ஒரு கனவு வந்தால் அதை சொல்லணும் வாத்தியார்ட்ட. இதெல்லாம் விதி இருக்குது. கண்ணப்ப நாயனார் அடுத்த நாள் கன்னிவேட்டை ஆட போகிறார். முதல் நாள் வந்து வீழ்ச்சிண்டே இருந்தார் உறங்காமல். அவரை போல நம்முடைய குருநாதரும் அடுத்த நாள் சுவாமியுடைய அனுகிரகத்தை பெற போகிறார். முதல் நாள் விழித்தபடியே இருக்கிறார். அடுத்த நாள் வெடிகாலம் எழுந்துட்டார், பிரம்மபூர்த்தில் எழுந்துட்டார், தான் தங்கியிருக்கிற இடத்துல ஸ்நானம் பண்ணார், பஸ்மதாரணம் பண்ணிட்டார், கோயிலுக்குள்ளே வந்தார், புண்ணியமான அக்னி தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி பிராத சந்தியா வந்தனங்களை முடித்தார். சுவாமியை பிராகாரம் வந்து மூலஸ்தானத்தில் தரிசனம் பண்ணலான்னு அப்படி சுற்றி வரார். சுற்றி வரும்போது சுவாமி அந்த கோயிலுடைய மூலஸ்தானத்துக்கு பின்னாடி இருக்கிற குருந்த விருட்சத்தினுடைய அடியில் தட்சிணாமூர்த்தமாக ஆயிரக்கணக்கான சீடர்கள் கூட எழுந்துள்ளிருக்கின்றார். இந்த காட்சி நம்முடைய குருநாதர் கண்ணுக்கு மட்டும் தெரிகிறது. ஏன்னா அங்கு அரூபமா சுவாமி இருக்கிறார், குருந்தமரமா மட்டும்தான் இருக்கிறார். எல்லாரும் சுவாமி அரூபனா இருக்கிறார்னு சொல்லி அப்படிதான் வழிபடுறார். ஆனால் நம்முடைய குருநாதருக்கு மட்டும்தான் ரூபத்தோட காட்சி தரார். அதாவது எவன் பக்குவியோ அவன் மட்டும்தான் திருப்பெருந்துறையில உருவ காட்சி பெற முடியும் என்பது உண்மை. சுவாமி எப்படி இருக்கிறாருன்னா, துண்டப்பிரையான், இதெல்லாம் குருநாதருடைய வாக்கியமே, துண்டப்பிரையான் மறையான் பெருந்துறையான் கொண்ட புரி நூலான் கோலமா ஊர்தியான் கண்டங்கரியான் செம்மேனியான் வெண்ணீற்றான் என்று சுவாமி கையில வேத புஸ்தகத்தோட அப்படி காட்சி தரார். உடனே இவரே நம்மை ஆட்கொள்ள வந்த வள்ளல் பொன்மன்றத்திலே இடதுகாலை வீசியும் வெள்ளி மன்றத்திலே வலதுகாலை வீசியும் ஆடுகின்ற இந்த பெருமான், கைலையிலே கல்லால மரத்தின் கீழ் நால்வருக்கு உபதேசித்த பெருமான், அந்த மூவரும் இங்கு ஒளிசை மானுடமாக மனித வடிவிலே எழுந்துள்ளிருக்கின்றார்கள். இந்த பெருமானுக்கு இரண்டு கை இருக்கின்றது என்பதனால ஏமாறக்கூடாது. அந்த எண்டோள் கொண்ட பெருமான் தான் இரண்டு கைகளோடு வந்திருக்கிறான் என்று சொல்லி அவன் திருவடியில விழுந்து வணங்கினார். என்ன கேட்டார்னா, இந்த பிறவி அறுத்தருள வேண்டும் பெருமானே என்று கேட்டார். உடனே பெருமான் சொன்னார், அஞ்சற்க அருகே வா என்று சொல்லி அவருடைய கண்ணிலே இருக்கின்ற நீரினை தன் திருக்கரத்தினாலே மாற்றினார். எல்லாம் திருவாசத்தில் இருக்கு. மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்துறை என்று சொன்னார். நீ அஞ்ச வேண்டாம், நீ வரவேண்டிய இடத்திற்கு வந்து விட்டாய், உன் எண்ணத்தை நிறைவேற்றுகின்றேன் என்று சுவாமி சொன்னாரா. இவருடைய அதிதீவிர பக்குவத்தை பார்த்தார்கள் அருகிலே இருக்கின்ற அடியார்கள் எல்லாம். அவர்கள் நிமித்தம் போன்ற அந்த கண்டிஷன்ஸ் இல்லாம இந்த வாதவுரானை தாங்கள் உடனேயே தீட்சிக்க வேண்டும் என்று அங்க இருக்கிற அடியார்கள் ரெக்கமெண்ட் பண்ணான். லேட் பண்ண வேண்டாம் பெருமானே, இவருக்கு உடனே மந்திர உபதேசம் பண்ணலாம் என்று சொல்லி உடனே பெருமான் என்ன பண்ணார், தன்னுடைய திருமுடி மலர்களை அவருடைய திருமுடி மீது சுமத்தி தன்னுடைய திருக்கரத்தை அவருடைய திருமுடி மீது வைத்து அனுகிரகம் பண்ணி அவருடைய வலது திருக்காதுல பிரணவத்தை அதனுடைய பொருளோடு உபதேசித்தார். சூக்ஷ்ம பஞ்சாட்சரம்னு புராணம் சொல்றது. சூக்ஷ்ம பஞ்சாட்சரம்ங்கிறது என்னன்னா பிரணவம் தான். அகார உகார மகார நாதபிந்து என்ற அஞ்சு அக்ஷரங்களான பஞ்சாட்சரம் பிரணவம். பிரணவமே உபதேசமானதுங்கிறதுக்கு திருவாசகம் பிரமாணம். உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா, தையலார் மயிலிலே தாழ்ந்துவிட கடவேனை பையவே கொடுபொந்து பாசமினும் தாழ்வுருவி உய்யுநிறை காட்டுவித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயனனுக்கு அருளியவாறு அறுவருவார் அச்சோவே என்று உபதேசம் பண்ணாராம். அதாவது இல்லறத்தாருக்கு பிரணவத்தை தனியாக உபதேசம் பண்ணுறது சம்பிரதாயம் இல்லை, அது ஒரு மந்திரத்தோடு சேர்ந்து உபதேசம் பண்ணுவார். தனி பிரணவம் உபதேசமாகாது இல்லறத்தார்களுக்கு. துறவிகளுக்கு தான் தனி பிரணவம் உபதேசமாகும் என்பதனால இவருக்கு பெருமான் துறவழித்து உபதேசம் பண்ணினான். அதுவும் இருக்கு திருவாசத்தில், இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்துழிந்தேன், எந்த எந்தாய் சுற்றம் மற்றுமெல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்து என்னை ஆண்டுகொண்ட பண்டிப்பினான். அம்மா அப்பா மூஞ்சி அவ நினைவு கூட இல்லாம சுவாமி அனுகிரகம் பண்ணாராம். பெருமான் குருநாதனா எப்ப இவருடைய தலைமையுக்கு ஆற வச்சாரோ அப்பயே அம்மா அப்பா ஞாபகம் கூட இல்லாம பிடிச்சு. அப்ப ஒருவன் முயன்று சாதகம் பண்ணி, ஒரு சாதாரணமா ஒரு துறவி என்பவன் ஒரு நாளைக்கு மூணு வேளை 16,000 பிரணவம் வந்து உபதேசமானத ஜபம் பண்ணணும், மூணு வேளை ஸ்நானம் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு ராத்திரிக்கு ஒரு ஊர்ல இருக்கலாம், ரெண்டு ராத்திரி ஒரு ஊர்ல இருக்கக்கூடாது, ரெண்டு பிக்ஷம் ஒரு வீட்டில் எடுக்கக்கூடாது, பற்று விளையாம பார்த்துட்டான்னா எப்ப அவனுக்கு மனைவி மகனுடைய முகம் மறந்து போகின்றதோ அப்பதான் அவனுக்கு அவன் உருப்பிட்டிருக்கான் அர்த்தம். அது இவருக்கு க்ஷண நேரத்தில் வந்துருது. யாரு, நம்ம குருநாதருக்கு. ஏன்னா வந்தது யாரு, சாட்சாத்தா சுவாமியே வந்திருக்கிற காரணத்தினால. அதனால இது பெரிய லெவல்ல நடக்கிறது என்ற காரணத்தினால, எந்த எந்தாய் சுற்று மற்றுமெல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்து என்னை ஆண்டுகொண்ட பாண்டிப்பினான், இணையார் திருவிடை என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் திறந்துழிந்தேன். உறவு என்று இவர் கருதுவது என்ன, ஓடும் கவந்தியமே உறவு, கௌபீனமும் பிக்ஷாபத்திரமும் தான் உறவு, மற்றபடி ஒரு உறவும் கிடையாது என்று ஆனார். பெருமான் அவருடைய அவருக்கு தீட்சை பண்ணி அவருக்கு பிரணவத்தை உபதேசம் பண்ணி தன்னுடைய ஞானத்தை அவருக்கு அளித்து தன்னை போல் அவரை செய்தார். அதனால இன்ப நிட்டை கூடி நீண்ட நாள் அந்த நிட்டையிலேயே இருந்தார். என்னை நான் என்பதறியேன் பகல் இரவாவது மறியேன் மனவாச்சகம் கடந்தான் என்னை மத்தோன்மத்தனாக்கி சிரமால் விடை உடையான் பண்ண திருப்பெருந்துறை உறையும் பணவன் என்னை செய்த படிர அறியேன் பரஞ்சுடரே. ராத்திரி பகல் வந்து போறது தெரியாது, தன்னை தான் என்று தெரியாது. உறங்குபவனுக்கு தன்னை அறியாது உறங்குவதைப் போல இறைவனை மட்டும் அறிந்து தன்னை மறந்து இன்ப நிட்டை கூடி பிரபஞ்சத்தையே மறந்து எழுதிய ஓவியம் போல இருந்தார். பிறகு பெருமான் அவரை உலகியல் உணர்விற்கு வரவழைத்து உன் கூட வந்திருக்கிற சைன்யத்தெல்லாம் திருப்பி அனுப்பு என்று சொன்னார். சைன்யத்தில் இவர் அந்த பெருமானுக்கு குரு தட்சிணையாக தன்னுடைய உடல் பொருள் ஆவியை முழுவதையும் கொடுக்கிறார். தங்கிட்ட இருக்கிற அவ்வளவு பணத்தையும், தன்னுடைய பிராணனையும், தன்னுடைய உடம்பையும், பெருமானே இதுக்கெல்லாம் நீதான் சொந்தக்காரன். அன்றே என்ற ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோன்னு பின்னாடி கேட்க போறார். அப்படி கொடுக்கிறார் சுவாமியே, நீர் வார்த்தை கொடுக்கிறார். அத்தனையும் அவர் வாங்கிக்கிறார். வாங்கிட்டு இந்த பணத்தெல்லாம் நீ சிவதர்மங்களில் பயன்படுத்து, இதை கொண்டு நீ குதிரை வாங்க முடியாது இனிமே என்று சொல்லி இந்த உன்னுடைய சைன்யத்தெல்லாம் திருப்பி மதுரைக்கு அனுப்பு அப்படின்னார். என்ன சொல்லி அனுப்புன்னு கேட்டார். ஆவணி மூலத்தன்று குதிரை வரும்னு சொல்லி அனுப்பு என்று சொல்லி அவர்கள் அனுப்பிவிட்டார். அவரெல்லாம் நேர மன்னன் போனார்கள். கொஞ்ச நாள் முன்னையவரையும் குருநாதர் நல்லதாக இருந்தார், மந்திரியார் நல்லதாக இருந்தார். கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, கையில் இருக்கிற அத்தனை காசையும் ஒரு ஆண்டிகிட்ட கொடுத்துட்டு தானும் அவனை போல ஆண்டி ஆகிட்டார். ஆனால் குதிரை வரும் கவலைப்பட வேண்டாம்னு ராஜாட்ட சொல்லுன்னு எங்கள்கிட்ட மட்டும் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார். அவர் சொன்னதை உங்கள்கிட்ட சொல்லிருக்கிறோம். ஹரிமர்தன பாண்டியனுக்கு திருவாதூரடிகள்கிட்ட அளவு கடந்த அன்பு. அதனால இவ்வளவு பேர் சொல்வதை விட அந்த உத்தம பிராமணன் அவன் சொல்லி அனுப்பியதை நான் நம்புவோமே என்று சொல்லி நம்பிய வண்ணம் இருந்தான். எப்பொழுது வருமோ அப்பொழுது வரட்டும் நம்பிய வண்ணம் இருந்தான். நாட்கள் ஓடின. இவர் சொன்ன அந்த ஆவணி மூலத்தன்று, ஆவணி மூலத்துக்கு முன்பு ஆடி, இவர் என்ன சொல்லியிருந்தார், ஆடி மாதத்திலே குதிரைகளை வாங்குவேன், ஆவணி மாதத்திலே கொண்டு வருவேன் என்று சொல்லியிருந்தார். ஆடி மாதத்திலே குதிரை வாங்கியதாக அறிகுறி தெரியல. என்ன காரணம்னா, மன்னன் தன்னுடைய ஒற்றர்கள் மூலம் அனைத்தையும் அறியக்கூடியவன் என்பதனால ஒரு திருமுகம் எழுதி அனுப்புகின்றார். ஹரிமர பாண்டியன் தனக்கு லெட்டர் போட்டார் அப்படிங்கிறத ஒரு பாடல்ல திருக்கோவையாரில் சொல்றார். குறிப்பா சொல்றார், திருவாசகத்தில் இல்லை திருக்கோவையாரில் இருக்கு. அந்த திருமுகத்தில் ஹரிமர்தன் உங்களுக்கு எழுதின விண்ணப்பம், அதாவது குதிரைகள் எப்போ வந்து சேரும், தாங்கள் குதிரை வாங்குவதிலே குறிக்கோளாக இல்லாமல் குருநாதனுடைய திருவிடையை சிந்தித்துக் கொண்டிருப்பதாக கேள்விப்படுகின்றேன் என்று சொல்லி வினயமாக எழுதி அனுப்பிச்சிருந்தார். அதற்கு இவர் வந்து குருநாதரை கேட்டார். குருநாதர் எல்லையில்லாத காலம் அவர் கூட இருக்கிறார். நந்தம் பாடியில் நான்மர யோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்தருளியும், இறைவனை குருநாதனாக பெற்ற ஒரு பாக்கியம் அது. இறைவன் பொதுவாக காட்சி கொடுக்குறாருன்னா கொஞ்ச நேரம் காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சிடுவார். ஆனால் அவரே குருநாதனாக வந்தாருன்னா நம்ம கூடவே நிறைய நாள் இருப்பார். அதனால தான் இறைவனை பெறுகின்ற முறைகளிலே குருநாதனாக பெறுவது என்பது மிகச் சிறப்பு. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சொல்றார். நந்தம்பாடி என்று சொன்னால் நம்முடைய மலப்பகையை போக்கிய பாடி என்றால் படைவீடு. நந்தம்பாடி என்பது திருப்பெருந்துறை. அதிலே இறைவன் நம்முடைய குருநாதர் கூட, அவருடைய குருநாதராகின்ற இறைவன் நீண்ட நாள் வாழ்ந்தான். அப்ப இதே மாதிரி மன்னன் திருமுகம் அனுப்பியிருக்கிறானே என்று கேட்டபொழுது நீ நேரிலே செல் அப்படின்றார். ஆத்மாசம் என்ன சொன்னார், மீண்டும் உன்னுடைய மந்திரி கோலம் புனைந்து மன்னனிடம் தொண்டு செய், ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வரும் என்று சொல், இந்த உயர்ந்த மாணிக்க மோதிரத்தை மன்னனுக்கு கொடு. இந்த மோதிரம் என்னன்னா, உன்னிடமிருந்து குதிரைக்காக பணம் பெற்றுக்கொண்ட குதிரை வியாபாரி உனக்கு கொடுத்த மோதிரம். குதிரை வரத்துக்கு முன்னாடி மோதிரத்தை கொடுத்துக்கிறார் பணம் பெற்றுக்கொண்டதுக்கு அடையாளமா. ஒரு டெய்லர்ட்ட போறோம், தீபாவளி நேரத்தில் நம்ம பேண்ட் சட்டை தச்சுக்கிறதுக்காக கொடுக்குறோம். அவர் என்ன பண்றாரு, ஒரு சின்ன அவருடைய பில்லுல நம்ம துணியை கொஞ்சம் கட் பண்ணி ஒட்டி கொடுக்குறாரு. வாங்கினேன் உள்ள துணி வாங்கினேங்கிறது அடையாளம். அதுபோல பணம் வாங்கிவிட்டே குதிரை தான் தரணுங்கிறதுக்காக ஒரு மோதிரம் கொடுத்துருக்காரு குதிரை வியாபாரி. குதிரை கொடுக்கப்புற வியாபாரி இவர் தானே, பணம் வாங்கிட்டவர் இவர் தானே, அதனால இவர் கொடுத்தது கரெக்டு தானே. வந்தார், மன்னானி ஐயப்படவே வேண்டாம். என்ன கண்ணா, நம்ம குருநாதருக்கு ஐயமே கிடையாது. சாட்சாத் பரமேஸ்வரன் ஜெகத்தை சிருஷ்டி பண்றவர். அவர் வந்து குதிரை வரும்னு சொன்னா அதில் ஐயப்படுறதுக்கு என்ன இருக்கு, நான் வேணா ஐயப்படலாம். அப்பக்குவி குருநாதர் ஐயப்படுவாரா? தன்னுடைய குருநாதரே முழுமையாக நம்பினவர் என்ற கனதை மன்னர் சொன்னார். இந்த மோதிரத்தை வச்சுக்கோ, அந்த குதிரைக்கான பணத்தை பெற்றுக்கொண்டவர் கொடுத்தது, குதிரைகள் நிச்சயமாக ஆவணை மூலத்தன்று வரும் என்று சொல்லி மீண்டும் மந்திரி கோலம் புனைந்து வேலை செய்கின்றார். இந்த நிலையிலே குருநாதருக்கு அந்த சிற்பங்கள் திருப்பெருந்தூரில் மட்டும்தான் உண்டு. எல்லா ஊர்லேயும் குருநாதர் எப்படி காமிக்கிறாங்க, மொட்டத்தலை ருத்ராட்சம் அல்லது ஜட்டை அல்லது குடுமி பல விடமாக இருக்கார் குருநாதர். கையில் திருவாசகம், கந்தை என்ற ஆடை, கந்தை என்ற ஆடை வந்து இடுப்புலேருந்து முழந்தால் வரையும் இருக்கும், மார்பல் ருத்ராட்சங்கள், சின்முத்ரை, திருவாசகம், அப்படி தான் இருப்பார். காலில் செருப்பு இல்லாமல் குருநாதர் இப்படி தான் இருப்பார். ஆனால் திருப்பெருந்தூரில் மட்டும் சின்முத்திரை, இடது கையில் திருவாசகம், தலையில் கிரீடம், இடுப்பில் பட்டு பீதாம்பரம், பட்டு வஸ்திரம், அப்படி இருக்கிறார். அதாவது என்ன, தீட்சைக்கு அப்புறம் இருக்கிற மந்திரி கோலம். இது தன்னுடைய குருநாதன் சொன்னதுனால செய்தார். அவர் பொதுவாக இது வந்து உலகம் ஏற்றுக்கொள்ளாது. கறந்த பால் முளைப்புகா, ஒரு மாட்டு மடியிலேருந்து பாலை கறந்துட்டோன்னா திரும்ப மாட்டு மடிக்கு அது போகாது. அதுபோல ஒருவன் துறவு மேற்கொண்டார் என்று சொன்னால் மீண்டும் உலகிற்கு வரக்கூடாது. ஆனால் துறவையும் துறந்த பெருமான் நம்முடைய குருநாதர். துறவு என்பது ஒரு கருவிதான், குறிக்கோள் வந்து குருநாதன் தான். ஆகவே குருமொழியை விட துறவு மேலானதில்லை. எப்போ குருநாதர் சொல்றார், நீ உனக்கு நான் துறவழித்திருந்தாலும் நீ மீண்டும் அந்த மன்னனுக்கு போய் தொண்டு செய்ய சொன்னதுனால சுவாமி சொன்னபடி அவர் வந்து மந்திரி கோலம் புரைந்து தொண்டு செய்கின்றார். ஆவணி மூலம் ஒரு நாலு நாள் கழிச்சு வரப்போறதுன்னா குதிரைகள் வந்து மதுரைக்கு ஒரு ஒரு 30-40 கிலோமீட்டர் அண்டையாவது வந்திருக்கணுமா இல்லையா? அப்படி ஒற்றர்கள் போது அறியும் பொழுது குதிரை வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்று ஒற்றர்கள் கூறவும் மன்னன் அயுற்று சினந்து இவர் நம்மை செம்மையாக ஏமாற்றுகின்றார் போலும் என்று கருதி நம்முடைய குருநாதரை சிறையில் இட்டான். தவத்தையே சிறையில் இடுவதைப் போல குருநாதருடைய கைகளிலும் கால்களிலும் விலங்கிட்டு சிறையில் இட்டான். குருநாதரை அடித்து துன்புறுத்தி அந்த பணத்தை வாங்க வேண்டும் என்று சொன்னான். குருநாதர் அப்போது பெருமானுடைய கருணையே நினைத்துக் கொண்டிருக்கிறார். அன்றே என்ற நாவியும் உடலும் உடைமையெல்லாம் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே குண்டிலையோ இன்று ஓர் இடையூறு எனக்குண்டோ எண்டோள் முக்க நெம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்று அவ்வாறு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஆவணி மூலத்திற்கு முதல் நாள் குதிரை வருவதற்கான அறிகுறியும் ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வந்துவிட்டன. ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வந்துவிட்டன. பெருமாள் என்ன செய்கிறார்? மதுரையை சுற்றி இருக்கின்ற காடுகளில் இருக்கின்ற நரிகளை எல்லாம் குதிரைகளாக்கி கொண்டு வருகின்றார் என்று பார்க்கின்றோம். அப்போ திருவாரூருக்கு உபதேசம் பண்ணினது ஒரு லீலை, அடுத்தது அந்த பெருமானை காப்பதற்காக நரி பரியாக்கியது அடுத்த லீலை. மன்னன் மந்திரியாரை சிறையிட்டு அடிக்கவும் ஆவணி மூலத்தன்று பெருமான் காட்டில் இருக்கின்ற அத்துணை நரிகளையும் பரியாக்கி தான் மட்டும் வேதமாகின்ற குதிரை மீது ஏறி வருகின்றான். சாமி வந்து நரி குதிரையில் வரல, அவர் வேதமாகின்ற குதிரையில் ஏறி வரார். காட்டில் இருக்கிற நரிகளில் கண்ணு தெரியாத நரி உண்டு, கால் உடைஞ்ச நரி உண்டு, ஜொரம் அடிக்கிற நரி உண்டு, மூக்கு சிந்துற நரி உண்டு இல்லையா? ஆனால் பெருமான் அந்த நரிகளை குதிரையாக்கிய பொழுது கண்ணு தெரியாத குதிரை இல்லை, ஜொரம் அடிக்கிற குதிரை இல்லை, கால் உடைஞ்ச குதிரை இல்லை, எல்லா நரியையும் நல்ல குதிரையாக ஆக்கினான் என்று திருவாசத்தில் சொல்றார். புராணத்தில் இல்லாததுன்னு சொல்றார் திருவாசத்தில். இரும்பு திரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் என்புருக்கி கரும்பு திரு சுவையனுக்கு காட்டினை உன் கழலினைகள் ஒருங்கு திரை உளவு சடை உடையானே நரிகள் எல்லாம் பெருங்குதிரையாக்கியவாறன்றே நின் பேரருளே. நரிகள் எல்லாம்னா எல்லா விதமான தகுதி கொண்ட நரிகளையும் பலவிதமான தகுதி கொண்ட நரிகளை, அந்த நரிகளை எல்லாம் பெருங்குதிரை உத்தம குதிரைகளாக ஆக்கினார். அதனால இதை நம்பினா நம்மையும் சுவாமி நாம எப்படிப்பட்ட தகுதி கொண்டுகளா இருந்தாலும் பெருமானை போய் தரிசித்த அருளை பெறும்பொழுது நம்மையும் பெருங்குதிரையாக தான் ஆக்குவார். நம்முடைய குற்றங்குறைகளை பொறுத்து பெருமான் பண்ணுவார். நம்மை குதிரைகளாக ஆக்கும்பொழுது குதிரை என்பது பெருமானுக்கு வாகனம், அந்த பெருமானை வகிக்கின்ற அளவிலே நாம் வரும்பொழுது நம்மை நல்லபடியாக ஆக்குவார். பெருங்குதிரை ஆக்கியவார் அன்றே நின் பேரருளே என்று குருநாதர் தன் வாக்கினாலேயே திருவாசத்தில் சொல்றார். பெருமான் வருகின்ற குதிரை எப்படிப்பட்ட குதிரை அப்படின்னு கேட்டால் அது வேதமாகின்ற குதிரை. அந்த வேதமாகின்ற குதிரையுடைய கால்கள் நான்கு கால்களும் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்ற புருஷார்த்தங்கள் அதனுடைய கால்கள். அதனுடைய இரண்டு செவிகள் கர்மகாண்டம் ஞானகாண்டம் ஆகின்ற இரண்டு செவிகள். அதனுடைய கண்கள் பரஞ்ஞானம் அபரஞ்ஞானம் ஆகின்ற வித்தை தான் அதனுடைய இரண்டு கண்கள். அதனுடைய முகம் வேதத்திலே விதிக்கப்பட்ட விதியெல்லாம் அதுக்கு முகம், மாதிருதேவோ பவா பிதிருதேவோ பவா என்ற விதிகள்லாம் அதுக்கு முகம். வால் என்னன்னா நிஷேதம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது விளக்கப்பட்டதுதான் வால். பூத்தேன பிரமதி தவ்யம் விபூதி இட்டுக்காம இருக்காத, விபூதி இட்டுக்கோன்னு சொன்னா விதி, விபூதி இட்டுக்காம இருக்காதுன்னு சொன்னா நிஷேதம். நம்முடைய சோம்பேறித்தனத்தை நிஷேதிக்கிறது பண்ணக்கூடாது அப்படின்னு, சோம்பலா இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்ப விதி நிஷேதம் அப்படிங்கிறது டூ அண்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அந்த ரெண்டும் அந்த குதிரைக்கு முகமாகவும் வாலாகவும் இருக்கின்றன. அந்த குதிரையை சுத்தி அந்த உடம்பு முழுக்க ஆபரணங்கள்லாம் போட்டிருக்கு. அந்த ஆபரணங்கள்லாம் ஆகமங்கள். அந்த குதிரையுடைய சதங்கை கிண்கிணி சிலம்பு அதெல்லாம் இந்த வேதாதி ஆகமங்களுடைய வெவ்வேறு மந்திரங்கள். சரி, அந்த குதிரை மேல சுவாமி ஏற போறார். அவர் உட்கார்ந்துருக்கிற சீட்டு அதுக்கு வந்து கலனைன்னு பேர், பொற்கலனை அப்படிங்கிற கலனை. குதிரை மேல மனுஷன் நேரடியாக உட்கார முடியாது, ஒரு சீட்டு போட்டுட்டு தான் உட்கார முடியும். குதிரை முதுகு எப்படி இருக்கும், மனுஷன் உட்கார்ந்தா வலிக்கும், அதனால ஒரு சீட் போட்டுக்கணும். அந்த பொற்கலனை பொன்மயமான சீட்டு என்னென்னா உபநிஷத்து தான் சுவாமி உட்கார்ற சீட்டு. ஏன்னா வேதாந்தம் வல்லியது உச்சி, அதனால வேதாந்தமே சீட்டாக இருக்கு. அந்த சீட்டில் சுவாமி உட்காந்துட்டா குதிரை மேலே உட்காந்துருக்கிற சுவாமி ரெண்டு காலையும் தொங்க விட்டுண்டா சுவாமி கால் வலிக்கும் இல்லையோ. அப்போ சுவாமி காலை தாங்கிறதுக்கு அங்க வடின்னு ஒன்று உண்டு. குதிரை மேலே உட்காந்துருக்குறவா கால் ரெஸ்ட்டு ஃபுட் ரெஸ்ட் ஒன்று உண்டு. நம்ம டூ வீலரில் போகிறோம், பின்னாடி உட்காந்துருக்குறவா பின்னாடி உட்காந்துருக்கா உட்காரத்துக்கு ஃபுட் ரெஸ்ட் ஒன்று உண்டு. காலை உட்காந்து வச்சுக்கிறதுக்கு தொங்க விட முடியாது இல்லையோ, அங்க வடின்னு பேர். அது என்ன அப்படின்னு கேட்டால் சோம சூரியர்கள் அங்கவடிகளாக இருக்கா, சூரியனும் சந்திரனும் அங்கவடிகளாக இருக்கா. அந்த குதிரைக்கு கடிவாளம் அதை வாய் கிழிக்கிற அளவுக்கு இறுக்கி போட்டிருக்கிற கடிவாளம் என்னு கேட்டால் தாரக பிரம்மம் பிரணவம். அதாவது அந்த குதிரை எப்போ திறந்தாலும் அது அதனுடைய கனைப்பு ஒலி ஓம் என்றே வரும். வேதாதி மந்திரங்களில் பிரணவம் இல்லாமல் எந்த மந்திரமும் கிடையாது. எந்த மந்திரத்தை சொன்னாலும் ஓம்னு சொல்லி தான் சொல்லணும். அது எல்லாத்துலேயும் இருக்கிறதுனால குதிரை வாயை திறந்தாலே அது வரது வெளியில், பிரணவம் என்பது வருகின்றது. அதான் அதனுடைய வாயிலே புட்டிய கடிவாளம். அந்த குதிரை யுத்தத்துக்கு போகும். யாரோட யுத்தத்துக்கு போகும்? அவைதிகமான அனாச்சாரமான சமயங்களோட யுத்தத்துக்கு போகும். சரி, அந்த குதிரை எங்க போய் கட்டுவா? எந்த லாயத்தில் கட்டுவா அப்படின்னு கேட்டா, பிரம்மாவனுடைய முகம்ங்கிற லாயத்தில் கட்டிருப்பான். இந்த உலகத்திலாம் படைச்ச சதுர்முக பிரம்மா இருக்காரு, அவருடைய முகம் அப்படிங்கிற வாய்கிற லாயத்தில் அந்த வேதமாகின்ற குதிரையை கட்டி போட்டிருப்பான். இப்போ லாயத்திலேருந்து சுவாமி அதை எடுத்துட்டு அது மேல ஏறி டாக் 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 டாக்னு வரார். எங்கே வர்றார்? திருப்பதியிலிருந்து நம்முடைய ஊர் நான்மாட குடலுக்கு வருகின்றார். அப்படி வந்த பெருமான் ஆயிரக்கணக்கான நரிகளை குதிரைகளை ஆக்கி கொண்டு வரார். புழுதி பறக்கிறது. பகல் நேரத்தில் சூரியன் தெரியாம அந்த குதிரையுடைய கால் புழுதியை கிளப்ப அந்த புழுதி மண்டலம் போய் இருட்டா மேகமண்டலமா சூரியனை மறைச்சுண்டு இருட்டாயவே ஆயிடுது. அந்த குதிரை நடத்திட்டு வர வீரர்கள் எல்லோருமே சிவகணங்கள். கைலாசிலிருந்து வரா அத்தனை பேருடைய நெத்தில் இருக்கிற விபூதியும் உடம்புல இருக்கிற விபூதியும்னால அந்த இருட்டுல எல்இடி லைட் போட்ட மாதிரி பளிச்சுன்னு இருக்கு. அப்படி வந்து பாண்டியனுடைய அரசவைக்கு வந்தார். மந்திரியார் முன்னாடியே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு? அவநம்பிக்கப்படவே படாதே மன்னா அரிவர்த்தன பாண்டியா, நீ என்ன பண்ணணும்னா, நிறைய குதிரை வரப்போகுது. முதல்ல அந்த குதிரைகளை தங்க வைக்கிறதுக்கு நிறையா லாயம் கட்டணும். அதுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கு தீர்த்தம் வேண்டதுக்கு நிறையா குளம் வெட்டணும். அதெல்லாம் பண்ணாமல் நீ குதிரை வருமா குதிரை வருமானு மட்டும் கேட்டுன்ட்டு இருக்காதுன்னு சொல்லி அந்த சேவகால கொண்டு நிறையா லாயங்களையும் நிறையா குளங்களையும் வெட்டி வச்சிருக்கிறார். அத்தனை குதிரைகளுக்கும் சாப்பாடு போட்டதுக்கு நிறைய கொள்ளும் புல்லும் வேணும். அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி குதிரை குதிரை வச்சிருக்கிறார். இத்தனை குதிரைகளை வந்தோன்னா மன்னன் பிரமிச்சு போனான். உடனே அபராதம் பண்ணிட்டேன். அந்த திருவாதூர் அடிகள், அவர் திருவாத ஊரர் அப்படின்னு அவருக்கு பேர், வாதபுரீஸ்வரரை உடனே வந்து கைகால் விலங்க வித்து விடுவிச்சு இங்கே மந்திரி சபைக்கு கொண்டு வரணும், தர்பாருக்கு கொண்டு வந்துட்டேன். மன்னன் மன்னிப்புக்கிறான். அதெல்லாம் கவலைப்படாதப்பா, ராஜாங்கத்துக்கு நல்லது நடந்தால் போகிறோம். ஏன்னா எனக்கு என்ன பெரிய அடி இது, நான் வாங்காத அடியா, எத்தனை ஜென்மாந்தரங்களே எத்தனை அடி வாங்கியிருக்கோம் என்று சொல்லி அவர் மன்னித்தார். அப்படி சுவாமி வந்து குதிரைகளை கயிறு மாற்றி கொடுக்குறார். ராஜா கேட்குறான், பணம் வந்து பாக்கி தரணுமா போருமான்னு கேட்குறான். ஏன்னா அவர் கொண்டு வந்த குதிரைகள் 10,000 குதிரைகளை பார்க்கும்பொழுது தான் கொடுத்த பணம் குறைவுன்னு ராஜாவுக்கு தோன்றுது. சுவாமி சொல்கிறார், வாதவரனை காமிச்சு, உன்னுடைய மந்திரி கொடுத்த பணத்துக்கு தான் நான் குதிரை கொடுத்துருக்கேன். நாங்கள்லாம் பிஸ்னஸில் ரொம்ப கரெக்டாக இருக்கும், கூட குறைச்சி வராது. அவர் கொடுத்த காசுக்கு குதிரை கொடுத்தாச்சு, அதனால ஒரு பைசா கூட வாங்கிக்க மாட்டேன். அப்புறம் என் பேர் ரிப்பேராக போயிடும். கம்ப்யூட்டர் பில் போட்டிருக்கேன் எப்படின்னு சொல்லிட்டு சாமி அதுக்கு வேணான்ட்டார். இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கணும்னு விரும்புகிறேன் என்று சொல்லி அவன் உயர்ந்த ஒரு ரத்தன கம்பளம் சால்வை கொடுத்தானான். சாமி குதிரை மேல் இருந்தபடியே குதிரையை நடத்துகின்ற அந்த சொடுக்கு இருக்க, அந்த சொடுக்கை கொடுத்து அந்த சால்வையை வாங்கி கழுத்தில் போட்டுட்டாரான். உடனே மன்னன் இவ்வாறு இவன் அவமதிக்கிறான் என்று நினைத்தாரான். உடனே மந்திரியார் சொன்னார், அது அவர்கள் நாட்டு வழக்கம், அதுதான் மரியாதை என்று மன்னனை சமாதானப்படுத்தினார். மன்னனுக்கு பெருமான் ஏறி வந்த குதிரை மீது ரொம்ப ஆசை. அதனால் பெருமானே, இந்த குதிரைகளெல்லாம் கைமாற்றி கொடுத்துட்டீங்க, அந்த குதிரை இவரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஏறி வந்திருக்கிற குதிரை நான் திரும்பி ஊர் போனாமா, நல்லா கதையாக இருக்கேன், இதை இதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் பஸ் ட்ரெயினில் ஏறி போயிட்டு இருப்பேனே. அவர் சொன்னார், இந்த குதிரை விற்பனைக்கு இல்லைன்னு. அதான் தத்துவம். அவர் வந்த குதிரை வேதமாகின்ற குதிரை. இன்று வரையிலும் வேதம் விற்பனைக்கு கிடையாது. எந்த ஒரு சிஷ்யன்ட்டையும் தட்சணை வாங்கிட்டு வாத்தியார் வேதம் சொல்லித்தரது கிடையாது. வேத வித்தை மட்டும் காசு வாங்கிட்டு சொல்லித்தரது கிடையாது. பெரிய தர்மங்கள் வேத பாடதலைகள் செட்டியார் வச்சிருக்கலாம். அந்த செட்டியார் வந்து அந்த குருநாதருக்கு சம்பளம் தருவார், சாப்பாடு நெல் தருவார், குழந்தைகளுக்கு வந்து சமைச்சு போடுறதுக்கு நெல் கொடுப்பாரே தவிர, படிக்கிற சிஷ்யன் கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் அவன்கிட்ட சம்பளம் வாங்குறது கிடையாது. அவன் வந்து ஒரு சமயக்காரோட குழந்தையாக இருந்தாலும் சம்பளம் வாங்குறது கிடையாது. உண்டா இல்லையா? இன்னி வரையும் அப்படி தான். அதனால் இந்த குதிரை மட்டும் விற்பனைக்கு கிடையாது. இந்த குதிரையை எந்த உலகத்துக்கு போனாலும் யாரும் விலைக்கு தர மாட்டாங்க. அதான் வேதமாகின்ற குதிரை. தொடர்ந்து பார்ப்போம். நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவ, ஆடகமதுரை அரசே போற்றி, குடலிலங்கு குருமணி போற்றி.